வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 6. சீதை இலங்காபுரியில் காணப்பட்டதை கேள்வியுற்று அனுமான் தனது பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு கடலை கடந்தான். தீவில் தரையிறங்கிய அவன் தனது வழக்கமான வடிவத்திற்கு தன்னை சுருக்கிக் கொண்டான். அவனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. இலங்காபுரி பசுமையான மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் கொண்ட ஒரு அழகான இடம். வீடுகள் அனைத்தும் நகைகளாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பாடியும் ஆடியும் மகிழ்ந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்தி சாயும் வேளையில் சம்பாதி கூறிய தோப்பை தேடி நாட்டிற்கு உள்ளே செல்ல ஆரம்பித்தான் அனுமான். உடனே லங்காபுரியின் பாதுகாவலராக இருந்த ஒரு பெரிய ராட்சசி லங்கினியை அனுமான் சந்தித்தான். அனுமானை அவ்வரக்கி உள்ளே அனுமதிக்க மறுத்தாள். அனுமான் தனது இடது கையால் அவளை தூக்கி அடித்து தரையில் வீழ்த்தினான். அவள் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அவனை நாட்டிற்குள்ளே செல்ல அனுமதித்தாள். அனுமான் சீதையை எல்லா இடங்களிலும் தேடினான். அரண்மனைகள், வீடுகள், தோட்டங்கள் உட்பட ராவணனின் தனிப்பட்ட அறையில் கூட அவளை தேடினான். ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் நம்பிக்கையற்றவனாக ஒரு சுவரின் மேல் அமர்ந்து ராம் 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 என்ற மந்திரத்தை முணுமுணுத்தான். அப்போது அத்தோப்பு வளாகத்தின் நடுவே ஒரு சிம்சுபா மரத்தடியில் மங்கலான நில ஒளியில் ஒரு பெண்மணியை கண்டான். அந்த பெண்மணி அழுக்கு உடையில் தாங்க முடியாத சோகத்துடன் தலையை குனிந்தபடி இருந்தாள். அவள் பல ராட்சசிகளால் சூழப்பட்டிருந்தாள். அனுமான் சீதையை கண்டுபிடித்ததை மனதளவில் உணர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். சீதையை சந்திக்கும் வரை தான் மறைந்திருக்க வேண்டும் என்பதை உடனடியாக உணர்ந்த அவன் தன் மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டு சீதையுடன் உரையாடுவதற்கான வாய்ப்பை தேடினான். சீதையின் அருகில் இருந்த மரத்தின் உச்சியில் ஏறி பொறுமையின்றி காத்திருந்தான். காத்திருந்த போது ராவணனை திருமணம் செய்து கொள்ளுமாறு சீதையை சூழவிருந்த அனைத்து ராட்சசிகளும் வற்புறுத்துவதை கண்டான். ஆனால் அவர்களில் ஒரு ராட்சசி மட்டும் சீதையிடம் மிகவும் கண்ணியமாக இருந்தாள். யாரும் எந்த விதத்திலும் அவளுக்கு தீங்கு செய்ய அவ்ராட்சசி அனுமதிக்கவில்லை. ராட்சசிகள் அனைவரும் தூங்கியதும் அனுமான் சீதையை நோக்கி மெதுவாகச் சென்றான். சீதையை அடைந்து தான் ராமரிடம் இருந்து வந்த தூதுவன் என்று கூறினான். முதலில் சீதை அவனை நம்ப மறுத்துவிட்டாள். ராவணன் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு தன்னை அணுக முயன்றதால் இது மீண்டும் ராவணனின் தந்திரங்களில் ஒன்று என்று அவள் கருதினாள். ஆனால் பின்னர் அனுமான் அவளுக்கு ராமனின் முத்திரை பதித்த மோதிரத்தை ஆதாரமாக கொடுத்து மீண்டும் ராம் 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 என்று உச்சரித்தான். இது சீதையின் சந்தேகத்தை போக்கியது. அவள் கண்ணீருடன் தன் கணவரின் நலத்தை விசாரித்தாள். ராமன் எந்நேரமும் கவலையிலும் சிந்தனையிலும் ஆழ்ந்திருப்பதை கேட்டதும் அது அவளை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. அனுமான் தன்னால் இலங்காபுரியை அழித்துவிட்டு அவளை தன்னுடன் உடனே அழைத்துச் செல்ல முடியும் என்று கூறினான். சீதை அந்த யோசனையை ஏற்க மறுத்து இராவணனிடம் இருந்து தன்னை மீட்க ராமனே வர வேண்டும் என்று கூறினாள். அத்துடன் இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே தான் உயிருடன் இருக்கப் போவதாகவும் அதற்குள் ராமன் வந்து தன்னை மீட்க வேண்டும் என்றும் அவள் கூறினாள். அனுமான் சீதையை வணங்கி ராமன் விரைவில் இலங்காபுரிக்கு வந்து அவளை திரும்ப அழைத்துச் செல்வான் என்று சபதம் செய்தான். சீதை அனுமானை ஆசீர்வதித்து ராமனுக்கு கொடுப்பதற்காக தனது சூடாமணியை கொடுத்தாள். அனுமான் குறும்புக்கார குரங்கு என்பதால் சீதையை விடுவிக்கவில்லை என்றாலும் இராவணனுக்கு விரைவில் வரவிருக்கும் எதிரியின் பலத்தை காட்ட முடிவு செய்தான். காவலர்கள் தன்னை பிடித்து இராவணனிடம் அழைத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் அழகான பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களை அனுமான் அழிக்கத் தொடங்கினான். பலர் முயற்சித்த பிறகு இராவணனின் மகன் இந்திரஜித் அவனை பிடிக்க வந்தான். அவன் கையில் தான் பிடிபட்டவாறு அனுமான் நடித்தான். அனுமான் விரும்பியபடி அரசனால் விசாரிக்கப்பட அவன் அரண்மனைக்கு கட்டி இழுத்துச் செல்லப்பட்டான். இராவணனிடம் கொண்டு வரப்பட்டதும் அனுமானை கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவன் முன் நிற்க வைத்தார்கள். இராவணனை கண்டவுடனேயே தன் கட்டுக்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட அனுமான் தனக்கென ஒரு சிம்மாசனம் செய்து கொள்ளும் அளவுக்கு தனது வாளை வளர்த்து இராவணனுக்கு இணையாக அதன் மீது அமர்ந்தான். குரங்கின் நடத்தை குறித்து இராவணன் மிகவும் கோபமடைந்தான். அப்போது அனுமான், "நான் அனுமான், ராமனிடமிருந்து வந்த தூதுவன்" என்றான். இது இராவணனுக்கும் அனுமானுக்கும் இடையே வாக்குவாதத்திற்கு வழிவகுத்தது. அனுமான் சீதையை விடுவிக்குமாறு இராவணனை வற்புறுத்த முயன்றான். இறுதியில் தனது சிறந்த பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களை அழித்ததற்கு மரண தண்டனை கொடுத்து இராவணன் ஒரு தீர்ப்பை அளித்தான். இராவணனின் சகோதரர்களில் ஒருவனான விபீஷணன் இடையில் தலையிட்டு ஒரு தூதுவரை கொல்வது சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி தீர்ப்பை மாற்றுமாறு வேண்டினான். எனவே இராவணன் அனுமானை அவமானப்படுத்த முடிவு செய்தான். குரங்கின் வாலில் தீயிட்டு கொளுத்தி அவனை லங்காபுரியை விட்டு வெளியேற்ற உத்தரவிட்டான். வாலில் தீ வைத்தவுடன் அனுமான் ஒரு குரங்கு செய்யும் வேலையை செய்தான். அவன் தூணிலிருந்து தூணுக்கும், கட்டிடத்திலிருந்து கட்டிடத்திற்கும், மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி குதித்து லங்காபுரி நகரம் முழுவதையும் எரித்தான். பின்னர் மகிழ்ச்சியுடன் சிரித்த வண்ணம் அனுமான் தனது பிரம்மாண்டமான வடிவத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு தனது தேடல் குழுவினர் காத்திருந்த இந்தியாவின் தெற்கு கடற்கரைக்கு கடலை பாய்ந்து கடந்து சென்றான். லங்காபுரியில் சீதையையும் இராவணனையும் சந்தித்ததை பற்றிய அற்புதமான செய்தியை அனுமான் அனைவருக்கும் தெரிவித்தான். அங்கதன், அனுமான் மற்றும் தென்னகக் குழுவினர் கிஷ்கிந்தாவுக்கு விரைந்து திரும்பினர். அனுமான் ராமனை கண்டவுடன், "நான் அன்னை சீதையை பார்த்தேன்" என்று அழுது அவள் கொடுத்த சூடாமணியை ராமனிடம் கொடுத்தான். ராமன் சூடாமணியை கைகளில் எடுத்தவுடன் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். சீதை உதவியற்றவளாக மிகவும் துன்பப்படுகிறாள் என்ற எண்ணம் ராமனின் இதயத்தை மேலும் சிதைத்தது. மிகுந்த அவசரத்துடன் அனைவரும் இலங்காபுரி செல்ல ஆயத்தமானார்கள். சிறிது நேரத்தில் வானரப்படை திரட்டப்பட்டது. ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன் மற்றும் வானர இராணுவம் அனுமானுடன் இந்தியாவின் தென்முனையை அடைந்தது. வந்தடைந்ததும் இந்தியாவுக்கும் இலங்காபுரிக்கும் இடையே கடலை கடப்பது படைக்கு பெரும் தடையாக இருந்ததை கண்டு திகைத்தனர். ஆனால் மனம் தளராமல் தங்களுக்கு இருந்த உபாயங்களை பற்றி விவாதித்தனர். ஒரு பாலம் கட்ட முடிவு செய்தனர். கட்டடக் கலைஞர் விஸ்வகர்மனின் மகன் நளா என்ற கட்டடக் கலையில் தேர்ச்சி பெற்ற வானரனுக்கு அப்பணி வழங்கப்பட்டது. இந்தியாவின் தென்முனையில் வானரப்படை இருப்பதாக ராவணனுக்கு செய்தி வந்தது. இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க அவன் தனது போர்முறை இராஜதந்திர குழுவை அழைத்தான். அவர்கள் அரக்கர்களான தங்களை விட பலத்தில் குறைந்த சாதாரண மனிதர் இருவரையும் குரங்குகளை கொண்ட இராணுவமே வந்துள்ளது என்று எள்ளி நகையாடி அனைவரும் அந்த படையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனது உறவினர்கள் உட்பட அனைத்து ஆலோசகர்களும் இராவணனை போரிட வலியுறுத்தியதோடு வெற்றி எளிதாக கிடைக்கும் என்றும் உறுதியளித்தனர். தகுந்த விசாரணைகளை செய்யாமல் தோற்றதால் மட்டுமே அளந்து எதிரியை குறைத்து மதிப்பிடுவது முட்டாள்தனம் என்று கூறிய ஒரே ஒருவன் விபீஷணனே. இராவணனின் சகோதரர்களான கர, துஷன் மற்றும் அவனது மாமன் மாரீச்சன் ஆகியோரை மட்டுமன்றி வெறும் பல இராட்சதர்களின் இறப்புக்கு ராம லக்ஷ்மணரே காரணமாக இருந்தனர் என்பதையும் அவன் அவர்களுக்கு நினைவூட்டினான். ராமன் இராவணனுக்கு ஒரு தீங்கும் இழைக்கவில்லை என்றும் விபீஷணன் சுட்டி காட்டினான். அதே சமயம் இராவணன் கோழித்தனமாக ராமனின் பாதுகாப்பற்ற நிலையிலிருந்த மனைவியை கடத்தி வந்தான் என்பதால் இப்போரில் இராவணனின் பக்கம் நியாயம் இல்லை என்பதையும் கூறினான். விபீஷணன் தன் சகோதரனிடம் சீதையை ராமனிடம் திருப்பி அனுப்புமாறும் அவனிடம் மன்னிப்பு கோருமாறும் கெஞ்சினான். இராவணன் அனுபவித்த செல்வம் மற்றும் அதிகாரம் அனைத்தும் சிவபெருமானின் பக்தனாக இருந்ததால் பெறப்பட்டவை என்றும் இப்போ அது அவனது செயலால் கரைப்பட்டுள்ளது என்பதையும் நினைவுபடுத்தினான். தவறை திருத்த அவன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி விபீஷணன் சீதையை ராமரிடம் அழைத்துச் சென்று இராவணன் சார்பாக மன்னிப்பு கேட்கவும் முன்வந்தான். இதை கேட்ட இராவணன் கோபமடைந்தான். விபீஷணன் பொறாமைக்காரன், கெட்ட எண்ணம் கொண்டவன் என்றும் அரசுக்கு எதிரானவன் என்றும் குற்றம் சாட்டினான். தன் சகோதரனின் வார்த்தைகளால் மிகவும் புண்பட்ட விபீஷணன் இராவணனை எதிர்த்தான். அநீதி இழைத்தவன் தன் சொந்த சகோதரனாக இருந்தாலும் அதனை ஆதரிக்க முடியாது என்று கூறினான். விபீஷணன் தன் சகோதரன் என்ற காரணத்தால் அவனுடைய உயிரை பறிக்காமல் கோழை என்று சொல்லி இராவணன் அவனை லங்காபுரியிலிருந்து விரட்டினான். இராவணன் போர்முறை இராஜதந்திர குழுவுடன் வரவிருக்கும் போருக்கான உத்திகளை தொடர்ந்து விவாதித்தான். முதல் நடவடிக்கையாக தனது மற்றொரு சகோதரனான கும்பகர்ணனின் உதவி தேவைப்படுவதால் அவனை எழுப்புமாறு தனது காவலர்களுக்கு இராவணன் கட்டளையிட்டான். கும்பகர்ணன் தவம் செய்து பிரம்மாவிடம் தவறுதலாக கேட்ட வரத்தின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் 6 மாதங்கள் தூங்கினான். அவன் இந்திரனின் பதவி வேண்டி இந்திராசனம் என்பதற்கு பதிலாக நித்ராசனம் எனப்படும் தூக்கத்தின் இருக்கையை தரும்படி கோரினான். இவ்வாறு வரம் கொடுக்கப்பட்டதால் அவன் 6 மாதங்கள் தூங்குவான். பின்னர் அவன் மீண்டும் தூங்குவதற்கு முன் ஆண்டின் மற்ற 6 மாதங்களுக்கு தான் பார்க்கும் எதையும் உண்பான். அவன் ஒரு சிறந்த புத்திசாலியாகவும் போர் வீரனாகவும் இருந்தபோதிலும் கும்பகர்ணன் தனது 6 மாத தூக்கத்திலிருந்து இடையில் எழுந்தால் தனது திறனையும் வலிமையையும் இழப்பான். விபீஷணன் தன்னுடன் 4 நெருங்கிய அமைச்சர்களை அழைத்து கொண்டு லங்காபுரியை விட்டு வெளியேறினான். அவர்கள் ராமனிடம் அடைக்கலம் கேட்க இந்தியாவின் தென்முனையில் உள்ள ராமனின் முகாமை அடைந்தனர். விபீஷணனை பார்ப்பதற்கு முன் ராமன் தன்னை சார்ந்தவர்களுடன் இந்த விடயத்தை பற்றி விவாதித்தான். விபீஷணனின் கோரிக்கையை அனைவரும் எதிர்த்தனர். ராவணன், கர, துஷன் மற்றும் சூர்பனகை ஆகியோரின் தாய்க்கு பிறந்தவன் விபீஷணன் என்பதால் அவனும் அவர்களை மாதிரியே இருக்க வேண்டும் என்று கூறினர். அவன் மாரீச்சனின் பரம்பரையில் இருந்து வந்தவன், எனவே அவனை நம்ப முடியாது என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது அனுமான் தான் பேச ராமனிடம் அனுமதி கேட்டான். தான் லங்காபுரியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சீதையை தேடிய போது எப்பொழுதும் மதுபானம் காணப்பட்டதாகவும் விபீஷணனின் வீட்டில் மாத்திரம் பூஜைக்குரிய பன்னீரை மட்டுமே கண்டதாகவும் கூறினான். அத்துடன் சீதை இன்னும் உயிருடன் இருப்பதற்கு காரணம் விபீஷணனின் மகள் த்ரிசடை எனவும் அவள் அவளுடைய தந்தையின் வழியை பின்தொடர்ந்தவள் எனவும் கூறினான். எந்த ராட்சசிகளும் சீதைக்கு தீங்கு செய்ய விடாமல் எப்போதும் சீதையின் அருகில் அமர்ந்திருப்பாள். ராவணன் தனக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பை அறிவித்த போது தூதுவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து பேசியவன் விபீஷணன் மட்டுமே என்றும் அனுமான் குறிப்பிட்டான். எல்லோருடைய கருத்தையும் கேட்ட ராமன், யாரேனும் ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுப்பது மனித தர்மம் என்று கூறி ராமன் விபீஷணனை ஏற்றுக்கொண்டான். நளனின் தலைமையின் கீழ் பாலம் கட்டுவதற்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்காத சமுத்திரராஜனிடம் உதவி கோரி வேண்டுகோள் வைக்க ராமனுக்கு விபீஷணன் உதவிய பின்னரே விபீஷணனின் சேர்க்கையை எதிர்த்தவர்கள் அவனை இறுதியாக நம்பி ஏற்றனர். சமுத்திரராஜன் தன் உக்கிரத்தை தணித்த பிறகு பாறைகள் மற்றும் மரங்கள் கொண்டு பாலம் கட்டும் பணியை முடிக்க 5 நாட்கள் ஆனது. அங்கிருந்த அணில்களும் பாலம் கட்ட வானரப்படைக்கு உதவின. பாலம் கட்டப்பட்டவுடன் ராமன் கடல் கடந்து இலங்காபுரிக்கு படைகளை நகர்த்துமாறு கட்டளையிட்டான். படைகள் கடல் கடந்து இலங்காபுரியை அடைந்து அக்கரையில் முகாமிட்டன. ராவணன் 2 ஒற்றர்களை ராமனின் படைகள் பற்றிய தகவல்களை திரட்டி வரும்படி அனுப்பினான். அவ்வொற்றர்கள் குரங்குகளாக மாறி முகாமில் சுற்றித் திரிந்தனர். விபீஷணன் அவர்களை ராட்சசர்கள் என்று அடையாளம் கண்டு அவர்களை தண்டிக்க ஆரம்பித்தான். ராமன் தலையிட்டு அவர்களை விடுவித்து வலிமையான மற்றும் ஆக்ரோஷமான படையை பற்றிய செய்தியை ராவணனிடம் கொண்டு செல்லும்படி அறிவுறுத்தினான். ராவணன் மீண்டும் தன் போர் முறை ராஜதந்திர குழுவை அழைத்தான். ராவணனின் தாத்தா சுமாலி சீதையை விடுவித்து சமாதானம் செய்வதே ராட்சதர்களுக்கு சிறந்த வழி என்று பரிந்துரைத்தான். சபையில் பலர் இதை நிராகரித்தனர். இதையிட்டு ராவணன் தன் தாத்தா மீது கோபமடைந்தான். 2 உளவாளிகளும் திரும்பி வந்தபோது அவர்கள் வானரப்படையையும் அதன் பலத்தையும் விவரித்தனர். ஆனால் அது ராவணனின் மனதை மாற்றவில்லை. வானர படைகளை சுற்றி வளைக்க ராவணனால் தளபதிகளுக்கு ஆணை அனுப்பப்பட்டது. தொடரும். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவ நமோ நமஹா.